நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் முனைவர் கா. மணி அவர்கள்.
வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இணையதளத்துல அடுப்படி முதல் அண்டம் வரை அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து பதிவேற்றம் செய்யறோம். அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. தொலைபேசி மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஊக்கம் அளிப்பதாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் அதில் பேசுகிறோம். அறிவியல் மட்டுமல்ல, ஆன்மீகம், தொழில்நுட்பம், பொறியியல் விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்மளுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முனைவர் காமானி அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், வழக்கம் போல் எப்பவும் நம்ம வந்து சயின்ஸ் நியூஸ் ஒன்று கொடுப்போம். இந்த மாதத்திற்கான சயின்ஸ் நியூஸ் பத்தி விரிவா சொல்லுங்களேன்.
ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி மூளையை வந்து தேசப்படம் வரைவதற்காக முயற்சி பண்ணாங்க. எப்படி வந்து ஒரு நாட்டினுடைய தேசப்படத்துல எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஊர் இருக்குது, எங்க சாலை இருக்குது, எங்க நதிகள் ஓடுது, மலை எங்க இருக்குது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா காட்டுற மாதிரி மனித மூளையில என்னென்ன இருக்கிறது, அது என்னென்ன வேலையை செய்யுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு பெருமுயற்சி நடந்தது. நிறைய டாக்டருங்க வந்து மனிதர்கள் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்பொழுது தலையில் காயம் ஏற்பட்டிருக்கும்போது அதை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அங்கே இருக்க கட்டியை எடுப்பாங்க, அல்லது ரத்த கசிவு இருந்தால் அதை சரி பண்ணுவாங்க, சேதாரம் இருந்தால் அதை வெட்டி எடுத்து சரி பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து எபிலப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காக்கா வலிப்பு இருக்கும், மூளையில் வந்து புற்றுநோய் கூட ஏற்படலாம். இது மாதிரியான சமயங்களில் அதுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது அவங்களுடைய அனுமதியோட மூளையை சில இடத்த தொட்டு தொட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. மூளையில் ஊசியால் இடத்த தொட்டோம்னாக்கா அந்த மனிதன் படுத்துகிற மனிதனுக்கு உணர்வுகள் ஏற்படும், நினைவுகள் தூண்டப்படும். சில சமயத்தில் சில இடத்த தொட்ட உடனே ஒரு சந்தன வாசனை வருதுன்னு சொல்லுவார். ஒரு இடத்துல தொட்டோம்னாக்கா துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லுவார். இன்னொருத்த சொன்னாக்கா காரணமே இல்லாமல் சிரிப்பார். அதை வைத்துக்கொண்டு மூளையில் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த மாதிரி வேலை நடக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தாங்க. இது முடிவடைகின்ற காரியம் இல்லை. மூளையில் இந்த இடத்துல இதுதான் செய்யுது அப்படின்னு ஒரு வீட்டில் இருக்கிற சமையல் கட்டில் இருக்கிற எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி மூளையில் இங்கே தான் நினைவு சக்தி இருக்குது, இங்கே தான் வந்து பார்க்கின்ற இடம் இருக்குது, இங்கே தான் நம்மளுடைய மனது ஏற்றத்தாழ்வான உணர்வுகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியறதில்ல. எல்லாமே எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற மாதிரியும் தெரியுது, சிலதுக்கு பிரத்யேகமாக இடம் இருப்பதாகவும் நமக்கு தெரியுது. இப்போது அமெரிக்க அதிபர் ஒபாமா பல பில்லியன் டாலர்களை வந்து இந்த மூளை ஆராய்ச்சிக்காக ஒதுக்கி மூளை முழுக்க முழுக்க அந்த மேப் செய்யணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறார். மனிதனுடைய தொல்லைகளுக்கெல்லாம் காரணம் இந்த மூளை தான். எல்லா இன்பத் துன்பங்களுக்கும் அவனுடைய கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் வாழ்க்கையிலுடைய இருக்கிற பிரச்சனைகளுக்கும் குற்றங்களுக்கும் நீதி சொல்வதற்கும் கூட இந்த மூளை தான் பயன்படுத்துது. அப்போ எது குற்றம் எது நீதி என்பது நிர்ணயம் பண்ணுவது எப்படிங்கிறதெல்லாம் மூளையை ஆராய்ச்சி செய்தால் தான் முடியுங்கிறதுனால கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் டாலர்களை கொடுத்து நரம்பு சம்பந்தமான ஆராய்ச்சிகளை செய்து மூளையை முழுக்க முழுக்க நீங்கள் படம் செய்யுங்க, அதனுடைய மாதிரி வடிவம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் மூலம் கொண்டு வந்துட்டோம் சொன்னால் ஒரு மனிதன் இந்த சிச்சுவேஷன் எப்படியெல்லாம் செயல்படுவான், அது செயல்படும்பொழுது மூளையில் என்ன நடக்கிறது, எதை நடக்காமல் செய்தோம்னா இவனுடைய குற்றத்தை வந்து தவிர்க்க முடியும், எதை செய்தாக்கா இவனுடைய நீதி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இந்த மூளை பற்றி ஒரு மாதிரி படம், ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல், கம்ப்யூட்டேஷனல் மாடல் உண்டாக்கணும் அப்படிங்கிறது இப்போ துவங்கியிருக்கிறாங்க. இது எத்தனை காலம் ஓடும்ன்றது தெரியல. இப்படி தான் மனித ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து 20 ஆண்டுகள் நடந்தது. இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு 10-15 வருடங்களுக்கு தொடர்ந்து செய்து மூளை முழுமையாக ஒரு வடிவம் பெற்று அது கணினியில் ஏற்றப்பட்டு எல்லாருமே அதை பயன்படுத்தக்கூடிய நிலை வரும். பள்ளிக்கூட மாணவர்கள்லேருந்து ஆசிரியர்கள், பொதுமக்கள், மனித மூளை எப்படி இருக்கிறது, என்னென்ன பகுதி எங்கெங்கிறது, என்னென்ன வேலை செய்யும். இப்போ நீங்களே கூட ஒரு கேள்வி கேட்கலாம், நான் ரோஜா பூ பார்த்தேன்னா என் மூளையில் எங்கே வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் கேள்வி ஒன்று கேட்டோம்னா அந்த ரோஜா பிம்பம் போய் மூளையில் எந்த இடத்துல பதிவாகி எங்கே ஸ்டோர் ஆகுதுங்கிறதெல்லாம் கூட இருக்கும். இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப திட்டம் உருவாகி இருக்கிறது.
நமக்கு மூளை இருக்கு அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் அது அட்லீஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்க சார், நல்லா சொன்னீங்க. இப்ப அடுத்த கேள்வி வந்து, இப்ப சமீபத்துல ஓசோன் டே, ஓசோன் தினம் வந்து நம்ம கொண்டாடினோம். நமக்கு எல்லாமே தெரியும், ஓசோன் வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஓசோன் மண்டலத்தில் வந்து துவாரங்கள் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு நம்ம அன்றாடம் அறிவியல் நிகழ்ச்சிகளை நம்மளும் கொடுத்துருக்குறோம், கேள்விப்பட்டுட்டு தான் வர்றோம். அந்த ஓசோன் பற்றி திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துங்களேன் நம்ம நேயர்களுக்காக.
ஓசோன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம பூமியினுடைய சரித்திரத்தை கொஞ்சம் பார்க்கணும். பூமியினுடைய வயசு 4.5 பில்லியன் வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 1000 1000 தலைப்பிருக்குன்னா மில்லியன், மில்லியனு 1000 தலைப்பிருக்குன்னா பில்லியன் சொல்லுவாங்க. அது மாதிரி 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பூமி தோன்றியது. படிப்படியாக அதே அது வளர்ந்து கொண்டிருக்குது. அதுக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரி இருக்குது. பூமி தோன்றி 4 பில்லியன் வருஷங்கள் வரைக்கும் அது வெப்பமயமாக தான் இருந்தது. ஒரு இரும்பு குண்டை காய்ச்சி வச்சோம்னா எப்படி செக்கச்சவையல் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அது மேல்புறம் மெல்ல குளிர்ந்து படிப்படியாக குளிர்ச்சி உள்ளே போய் இப்போவும் கூட நடுமதி பகுதி வந்து உருகிய வைரம் போன்ற ஒரு நிலையில் அந்த இரும்பு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லா தாதுக்களும் அங்கே உருகிய நிலையில் இருக்குது. ஸோ ஒரு மோல்டன் உலோகம், உருகி இருக்கின்ற உலோக நிலையில் இருக்கிறது. மேல்புறத்தில் கெட்டிப்பட்ட இடத்துல தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே தான் காற்று இருக்கிறது, அங்கே தான் நிலம் இருக்கிறது, அங்கே தான் நமக்கு கடல் இருக்கிறது. இந்த கடல், நிலம், காற்று என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றுமே மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் ஆழத்துக்கு வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அந்த பூமி வந்து நாம் பார்க்கின்ற பூமியே இல்லை, அது முழுக்க முழுக்க உருகிய வெப்பநிலையில் இருக்கின்ற ஒரு பொருள். 4 பில்லியன் வருஷங்களாக இந்த பூமி இப்படி பதப்பட்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு தான் உயிர் முதல்ல தோன்றுச்சு. அப்போ ஒரு 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உயிர்கள் வாழ்ந்திருப்பதற்கு சான்றுகள் நமக்கு கிடைக்குது. அப்போ இருந்த பூமியில் காற்று மண்டலம் எப்படி இருந்ததுன்னா நைட்ரஜன் நிறைய இருந்தது, கார்பன் டை ஆக்சைடும் இருந்தது, ஆனால் ஆக்சிஜன் சுத்தமாக இல்லை. ஆக்சிஜன் இல்லாத நிலையில் தான் உயிர்கள் தோன்றுச்சு. முதல் தோன்றிய உயிர்கள் ஆக்சிஜனை எதிர்பார்க்காமல் வேறொரு முறையில் தன்னுடைய வாழ்வதற்கு வேண்டிய சக்தியை வந்து பெற்றுக்கொண்டிருந்தது. ஏறி ஊட்டுவதற்கு வேறு மாதிரியான ஃபிக்சர் நைட்ரஜன் சொல்லக்கூடிய நைட்ரேட்டு, அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பயன்படுத்தி வாழ்ந்தன. திடீரென்று பச்சை நிறத்தில் ஒரு உயிரினம் தோன்றுச்சு. அதுதான் முதல் முதல் ஒளி சேர்க்கை செய்யக்கூடியது. அது பாசிய வகையை சேர்ந்தது. அது வந்தவுடனே சூரிய ஒளியிலேருந்து சக்தியை பெற்று, அது வரைக்கும் சூரிய ஒளி பற்றி யாருமே கவலைப்படல, மனிதனும் இல்லை எந்த உயிரினும் இல்லை, இருந்த உயிரினம் சூரியனை பற்றியும் கவலைப்படல, ஆக்சிஜனை பற்றியும் கவலைப்படல. காற்று மண்டலத்தில் ஓசோனும் கிடையாது, ஆக்சிஜனும் கிடையாது. இப்படி தான் உயிர்கள் இருந்தது. இப்போ முதல்ல பாசி இனங்கள் தோன்றிய உடனே அது சூரிய ஒளியை பயன்படுத்தி தண்ணீரை வாங்கி தண்ணீரலை உடைத்து அது ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாக மாற்ற பிறகு தான் முதல் முறையாக காற்றில் ஆக்சிஜன் கிடைச்சிது. அந்த ஆக்சிஜன் கொஞ்சம் படிப்படியாக நிரம்பி 20-22% இப்போ நாம் பார்க்குறோம். காற்று மண்டலத்தில் 70% நமக்கு நைட்ரஜன்னா, மீதி இருக்கிறதுல முழுக்க முழுக்க ஆக்சிஜனாக இருக்குது, கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு மற்ற வாயுக்கள்லாம் இருக்குது. இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு கொடுத்த குடை வந்து பாசிகள், கடலில் இருந்த பாசிகள். இன்றைக்கும் கூட கடலில் இருக்கிற பாசிகள் தான் நமக்கு மூச்சு விடுக்க வேண்டிய ஆக்சிஜனை தருகின்றன. காடுகள் வனங்களில் வாழ்கின்ற மரங்களும் தருகுது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதை விட அதிகமான ஆக்சிஜனை நம்ம பெறுவது கடலில் இருந்தால் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆக்சிஜன் காற்றில் நிரம்பிய உடனே சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வைலட் கதிர்கள் அதை தாண்டி வரும்பொழுது இதில் புகுந்து வரும்போது ஆக்சிஜனோட வினை செய்து ஆக்சிஜனும் யூவி கதிரும் சேர்ந்ததுன்னா ஓசோன் ஆகிடும். ஓசோனுங்கிறது ஆக்சிஜன் தான். O2 என்ன ஆக்சிஜன் சொல்லுவாங்க, O3 ஓசோன். அப்போ O1 இருக்குமான்னு கேட்டால் O1 இருக்கிறது. அப்படி நிலையாக இருக்காததுனால எப்போ ஜோடி சேர்ந்துக்கும், ஓ இன்னொரு ஆக்சிஜனோட சேர்ந்து ஜோடியாகி O2 இருக்கும். அதுதான் நாம் சுவாசிக்கின்ற ஆக்சிஜன், பிராணவாயுன்னு சொல்கிறோம். இந்த ஓசோன் படிப்படியாக நிரம்பின உடனே ஒரு போர்வை மாதிரி நம்ம வளிமண்டலத்தில் மேலே ஒரு 25 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு பிளாங்கெட் மாதிரி பூமியை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எப்படி பாதுகாக்குன்னு சொல்கிறீங்க? அது இல்லாவிட்டால் சூரியனில் இருக்கக்கூடிய அல்ட்ராவைலட் கதிர்கள் பூமியை நேரடியாக உள்ளே வந்து தாக்கும். சாதாரணமாக நமக்கு அல்ட்ராவைலட் கதிர்கள் உடம்புல பட்டாவே உடம்பு பழுப்பு நிறமாக மாறிடும், செவந்திருக்கவங்களுக்கு தோலெல்லாம் செவந்து போயிடும், கேன்சர் உண்டாகும், தோல் உரியும், புண்ணு ஏற்படும். அதனால தான் இந்த சூரிய ஒளி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பூமத்திய ரேகை பகுதியில் வசிக்கின்ற நம்ம மக்களுக்கெல்லாம் கருப்பு தோல் இருக்கு. கருப்பு தோல் இருப்பது ஒரு வகையில் நல்லது. அவங்க சூரியனில் இருக்கக்கூடிய அந்த அல்ட்ராவைலட் கதிரிலேருந்து ஃபில்டர் கிடைக்குது. ஒருவேளை நமக்கு ஓசோன் படலமே இல்லாவிட்டால் கூட இந்த கருப்பு நிற தோலிருடங்க தப்பிச்சுக்குவாங்க. வட மாநிலத்தில் இருக்கிறவங்க, ஐரோப்பா நாட்டில் இருக்கவங்க, பூமிக்கு வட பகுதியில் இருக்கவங்க, தெற்பகுதியில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுக்கு கூட இந்த கருப்பு தோல் இல்லாததுனால ஒருவேளை இந்த ஓசோன் ஓட்டை பெரிதாகி அது நிரப்ப முடியாமல் இருந்ததுன்னு சொன்னால் சூரியனுடைய கதிர்கள் இருக்கிற அல்ட்ரா வைலட் கதிர்கள் வந்து அவங்களை தாக்கும். அப்போ சூரியன் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை தவிர ஆபத்தான கதிர்களிலிருந்து நம்ம பாதுகாக்கின்ற போர்வையாக ஓசோன் இருக்கிறது. இந்த ஓசோன் உற்பத்தி ஆன பிறகுதான் போன்ற மற்ற எல்லா ஜீவராசிகள் உலகத்தில் தோன்றுச்சு. ஒருவேளை இந்த ஓசோன் அன்றைக்கு உண்டாகவில்லை என்று சொன்னால் இத்தனை உயிர்கள் வந்திருக்கவே இருக்காது. சூரியன் இருக்கக்கூடிய அல்ட்ரா வைலட் கதிர்களால் சேதமடைந்து மியூட்டேஷன் நிறைய ஏற்பட்டு உயிரினமே தழைச்சிருக்காது. பரிணாமங்கிறது டார்வின் பரிணாமம் வந்து இந்த பூமியில் நடந்துவதற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அரங்கமாக, ஒரு போர்வையாக, ஒரு பெட்டகமாக இருந்து காத்து வந்து ஓசோன் இத்தனை நாள் வரைக்கும் அது வந்து நமக்கு தெரியாமலே நம்ம காப்பாற்றி இருக்கிறது. அதை நம்ம வந்து உணரவே இல்லை. இப்போ தான் நமக்கு தெரியுது நம்முடைய வளிமண்டலத்தில் போர்வையாக இருக்கக்கூடிய அந்த ஓசோன் கொஞ்சம் கொஞ்சமாக சிதலம் அடைந்து கொண்டிருக்கு. குறிப்பாக வடதுருவத்தில், தென்துருவத்திலையும் அடிக்கடி நம்ம பார்க்குறோம். வடதுருவத்தில் பார்த்தா ரொம்ப ஆபத்தானது, ஏன்னா மக்கள் அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தென்துருவத்தில் நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா அங்கே மக்கள் இல்லை. இந்த வடதுருவம் வழியாக வருகின்ற அந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் இன்னும் என்னென்ன சேதங்களை உண்ட பண்ணணும் தெரியாது. ஏற்கனவே நம்ம அதிகமான அளவுக்கு காற்றில் வந்து பிளாஸ்டிக் பொருளால் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறோம், அதெல்லாம் அல்ட்ரா வயலட் கதிர்களால் பாதிக்கப்பட்டு வேறு என்ன புதுமையான கெமிக்கல் உற்பத்தி ஆகும், உயிர்களுக்கு என்ன சேதம் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் முதல் வழியாக நம்ம வந்து ஓசோனை பாதுகாக்கணும். நாம் என்ன செய்ய முடியும் அதுக்காக ஓசோன் உற்பத்தி பண்ணி அந்த நிரப்ப முடியுமானா? ஒன்றும் செய்ய வேண்டாம். நாம் எதுவும் செய்யாமல் இருந்தாலே ஓசோன் தன்னைத்தானே நிரப்பிக்கொண்டு அந்த ஓட்டையை பூர்த்தி சொல்லுக்கும். இந்த முழுமையான ஆப்பிள் மாதிரி இருக்கின்றது பூமியில் காற்று மண்டலமும் ஆப்பிளை சூழ்ந்திருக்கிறது. அதில் வடக்கில் வந்து ஒரு வட்டமான இடத்துல இந்த ஓசோன் இல்லாததுனால ஒரு தொலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தொலைக்கு என்ன காரணம்னா, நாம் அபரிமிதமாக உற்பத்தி செய்திருக்கின்ற ஏரோசால் அப்படிங்கிற ஒரு பொருள், இதில் இருக்கக்கூடிய குளோரின், ஏன்னா குளோரின் ஃப்ளூரின் போன்ற பொருளை தான் நிரப்பி நம்ம ஸ்ப்ரே கன்லெலாம் பயன்படுத்துகிறதெல்லாம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அது குளோரினை வெளியிட்ட உடனே குளோரின் கார்பன் டெட்ரா குளோரைட்லாம் சொல்கிறோம், அதை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இது வளிமண்டலத்தில் மேலே போயிடுச்சுன்னா அது சிதைவதே கிடையாது, ஆயிரம் வருடங்கள் கூட அங்கேயே நின்றுருக்கும், சுழற்சியிலையும் தப்பிடும். அந்த குளோரின் சூரிய ஒளியை வாங்கி ஆக்சிஜனை வந்து இந்த ஓசோனை உடைத்து ஆக்சிஜனாக மாற்றிடும். இப்போ ஓசோனை அழிவதற்கு காரணமே இந்த குளோரின் தான், ஃப்ளோரின் போன்ற காரணம், மீத்தேன் கூட காரணமாக சொல்கிறார்கள். இதை நம்ம பயன்படுத்தாமல் இருந்தால் போதும். முன்னெல்லாம் இதெல்லாம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் பயன்படுத்திகிட்டு இருந்தோம், அப்புறம் நம்முடைய வாசனை திரவங்களிலையும் நம்ம ஸ்ப்ரே பாட்டில்லையும் அதை பயன்படுத்திகிட்டு இருந்தோம். தயவுசெய்து இந்த நவீன யுகத்தில் ஸ்ப்ரே பண்ணி தான் அலங்காரம் பண்ணிக்கிறோங்கிறத நம்ம ஆசையை தவிர்த்து முடிந்த வரைக்கும் அந்த ஸ்ப்ரே பண்ணக்கூடியது குளோரின் ஃப்ளோரின் உற்பத்தி செய்ய நம்ம வந்து குறைத்துட்டோம்னு சொன்னால், இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்லையும் அது பயன்படுத்தாமல் இருந்ததுன்னா ஓசோன் தன்னைத்தானே இன்னொரு 50-60 வருஷத்தில் அது மூடிக்கொள்ளும். அப்படி இல்லை அதை தடை செய்யலைன்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கின்ற பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேதாரம் செய்து கொண்டிருக்கும், மேலும் மேலும் நம்ம சேர்த்து கொண்டிருந்தோம்னாக்கா அது நிரந்தரமாக அந்த ஓட்டையை அடைவிடாமலே போய்கிடலாம். 50 வருடத்துக்காக பல்ல கடித்து கொண்டு நாம் வந்து இந்த நுகர்வோர் கலாச்சாரத்திலேருந்து விடுபட்டு குடிமுறைக்கும் இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தாமல் இருந்தோம்னா ஓசோன் நாம் நிச்சயமாக மூடிவிடலாம், அல்லது ஓசோன் தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ளும்.
அந்த ஸ்ப்ரே போன்ற ஐட்டங்களை குறைச்சாலே போதும் அப்படின்னு சொன்னீங்க, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் நேர்களே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள், உடன் உரையாடியவர் என். கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422-243-1055 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ புரோகிராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.